அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்திருந்த வழங்கும் தமிழ் ஓசை. செப்டம்பர் மாதம் 27 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசில் முதல் செய்தியறிக்கை, பிறகு செய்தியரங்கில். தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் வாய்ப்புகள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது குறித்த செய்திகள். பிறகு, சிறை தண்டனை பெறும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் உடனடியாக பதவி இழப்பார்கள் என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை முழங்கடிக்கும் மத்திய அரசின் முயற்சி குறித்து காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி. எல்லை மீறி வந்து மீன்பிடிக்கும் படகுகளை அரசுடைமையாக்குமாறு யாழ் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருப்பது குறித்த செய்திகள். பிறகு, கத்தாரில் கட்டிட வேலை செய்யும் தொழிலாளர்கள் சந்திக்கும் சோதனைகள்.
ஒர்க்கிங் அவர்ஸ் 8 சொன்னாங்க. அவங்க ஒர்க் பண்ணது வந்து 16 காலையில கொண்டு போய் 6 சைட்ல விடுறது, அவங்க எடுக்கிறது வந்து 12 நைட்டு 1 சில சமயம் எடுக்க யாருமே ஆளே வரமாட்டாங்களாம். அந்த காட்டுல தண்ணி கூட இல்லாம சாப்பாடு வசதி இல்லாம அவங்க அப்படியே கிடைக்கிறது.
ஆகியும் புவி வெப்பமடைவது குறித்த அறிக்கையின் விவரங்களையும் நேயர்கள் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் பூபாலரட்னம் சிவகன்.
புவி வெப்பமடைவதற்கு மனிதனும் காரணம் என்பது தொடர்பில் முன்பை விட ஐயா விஞ்ஞானிகள் மேலும் உறுதியடைந்திருக்கின்றார்கள். 1950 பின்னர் வெப்பநிலையில் ஏற்பட்ட அதிகரிப்பானது கடந்த 1000 மிகவும் அதிகமானது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அத்துடன் மனிதன் இதற்கு காரணம் என்பதில் தாம் 95% உறுதியாக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நூற்றாண்டின் இறுதியில் கடல் மட்டம் 82 அதிகரிக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள்.
சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை ஐநா மன்றத்தின் ஆயுத பரிசோதகர்கள் அடுத்த வாரம் பரிசோதனை செய்ய துவங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஐநா பரிசோதகர்கள் தங்களின் பணிகளை துவங்க வேண்டும் என்று கோரும் வரைவு தீர்மானம் மீது ரசாயன ஆயுதங்கள் தொடர்பான உலக அளவிலான கண்காணிப்பு அமைப்பான ஐநாவின் அவை வாக்களிக்க இருக்கிறது. சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை முழுமையாக களைவதற்கான வேறொரு தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் இன்று நடக்க இருக்கிறது. இந்த தீர்மான வாசகங்களை அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளன. சிரியாவில் ரசாயன தாக்குதல்கள் நடந்ததாக கூறப்படும் 7 இடங்களில் தமது பரிசோதனைகளை ஐநா நிபுணர்கள் முடித்துவிட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். இதில் 3 தாக்குதல்களை சிரிய அரச எதிர்ப்பாளர்கள் நடத்தியதாக சிரிய அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது.
இந்தியாவின் மும்பை நகரில் 4 மாடி குடியிருப்பு ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 6 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட வேறு 12 அதிகமானோர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் நடந்த 12 பின்னர் ஒரு சிறுமி அதிலிருந்து மீட்கப்பட்ட பொழுது கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சியாரம் செய்தார்கள். மேலும் பலரை தேடுவதற்காக நிலத்தை அகழ்கின்ற கருவிகளை மீட்பு பணியாளர்கள் பயன்படுத்துகின்றார்கள். மும்பையில் தொடர்ச்சியாக அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து வரும் சம்பவங்கள் நடக்கின்றன. இதுவரை இதுபோன்ற சம்பவங்களில் இந்த ஆண்டுக்கு மாத்திரம் 100 மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆபத்தானவை என்று நகர அதிகாரிகளால் கணக்கிடப்பட்டிருக்கும் ஏறக்குரிய 1000 கட்டங்களில் இன்னமும் பலர் வாழ்கின்றார்கள் என்று பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
சூடானில் பெட்ரோலிய மானியத்தை குறைக்கும் அரசின் திட்டத்தை எதிர்த்து 1000 பொதுமக்கள் நாட்டின் எல்லா நகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சூடானின் தலைநகருக்கு அருகில் இருக்கும் நாட்டின் மிகப்பெரிய நகரமான ஒம்துர்மானில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்கு காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்தனர். நாட்டின் மற்ற நகரங்களிலும் பெருமளவில் காவல்துறையினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். சூடானின் அதிபர் உமார் அல் பஷீர் அவர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியிருக்கிறார்கள். திங்கட்கிழமை துவங்கிய இந்த ஆர்ப்பாட்டங்களில் 180 உயிரிழந்திருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 29 மட்டுமே இதுவரை இறந்திருப்பதாக அரசு தரப்பு கூறுகிறது.
சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு வாகனங்களை ஓட்டுவதற்கான உரிமை கோரும் புதிய கோரிக்கைக்கு ஆதரவாக 11,000 அதிகமானோர் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். சவுதியில் இருக்கின்ற அதிகாரப்பூர்வமற்ற தடைக்கு எதிராக அக்டோபர் 26 பெண்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு வந்து வாகனங்களை செலுத்துமாறு அந்த பிரச்சாரம் கோருகின்றது. சவுதி அரசாங்கம் பெண்களின் வாகனம் ஓட்டுவதற்கான உரிமையை நிராகரிப்பதற்கு பொருத்தமான சட்ட ரீதியான நியாயத்தை கூற வேண்டும் என்று இந்த இணையத்தின் மூலமான பிரச்சாரம் கோரி வருகின்றது. கடந்த 2 நடந்து வருகின்ற இந்த போராட்டங்களின் பொழுது பெண்கள் வாகனங்களை செலுத்த முயற்சித்ததால் அவர்கள் கைது செய்யப்பட்டும் பதவி விலக்கப்பட்டும் இருக்கின்றார்கள்.
நைரோபியின் வெஸ்ட்கேட் வணிக வளாகத்தில் நடந்த துப்பாக்கி தாக்குதல்கள் தொடர்பாக சோமாலிய தீவிரவாத குழுவான அல் ஷபாப் அமைப்பைச் சேர்ந்த 8 பேரை தாங்கள் தொடர்ந்தும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கென்யா அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் தவிர முன்பு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 3 பேர் தற்போது விடுவிக்கப்பட்டிருப்பதாக கென்யாவின் உள்துறை அமைச்சர் ஜோசப் ஒலேலெங்கு தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 67 பேர்தான் என்றும் அந்த வளாகத்தில் மேலதிகமாக வேறு எவரின் சடலமும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 5 பேரும் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அல் ஷபாபின் கோரிக்கைக்கு பணிந்து சோமாலியாவில் இருக்கும் கென்ய படைகள் திரும்ப அழைக்கப்படாது என்றும் லெங்கு அவர்கள் கூறினார்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். நாடாளுமன்றம், சட்டமன்றம் போன்றவற்றில் அங்கம் வைப்போருக்கு எதிரான வழக்குகளில் அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் உடனடியாக பதவி இழப்பார்கள் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை செல்லாமல் செய்யும் வகையில் ஒரு அவசர மசோதாவை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து அதை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறது. இந்த மசோதா குறித்து சில விளக்கங்களை ஜனாதிபதி கேட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசின் இந்த முயற்சியை இப்போது ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தாலும் அந்த மேல்முறையீட்டை மட்டும் காரணமாக வைத்து பதவியில் நீடிக்க அனுமதிக்கக்கூடாது. அவர்களை உடனடியாக பதவியிழக்கச் செய்ய வேண்டும் என்று ஜூலை மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு செயலற்று போகும் விதத்தில் மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை தயாரித்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறது. இந்நிலையில் இந்த அவசர சட்டத்துக்கு எதிராக ஆளும் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல்காந்தி கடுமையான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இன்று வெள்ளிக்கிழமை முன்னறிவிப்பின்றி டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல்காந்தி இந்த அவசர சட்டம் முட்டாள்தனமானது, நான் சென்ஸ் என்று சாடியிருக்கின்றார்.
My opinion on the ordinance is that it's complete nonsense and that it should be torn up and thrown out. That's my opinion, my personal opinion on the ordinance.
இந்த அவசர சட்டம் குறித்து என்னுடைய கருத்து என்னவென்றால், இது ரொம்பவும் முட்டாள்தனமானது. இதை கிழித்து தூர எறிய வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த சட்டத்தை கிழித்து எறிய வேண்டும் என்றார் ராகுல்காந்தி. ராகுல்காந்தியின் இந்த கருத்துக்கள் பிரதமர் மன்மோகன் சிங் ஐநா மன்ற பொதுசபை கூட்டத்தில் உரையாற்ற அமெரிக்கா சென்றிருக்கின்ற வேளையில் வந்திருக்கின்றன. காங்கிரசுக்குள்ளிருந்தே இந்த அவசர சட்டம் குறித்த கருத்து வேறுபாடுகள் கடந்த சில நாட்களாகவே வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. அவசர சட்ட முயற்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங், அமைச்சர் மிலன் தியோரா போன்றோர் கருத்து வெளியிட்டிருந்தனர். கிரிமினல் பின்னணியை கொண்டவர்கள் கட்சி வித்தியாசமின்றி தேர்தலில் நின்று வெற்றி பெறுவது இந்தியாவில் பல காலமாக நடந்து வருகிறது. நடப்பு நாடாளுமன்ற மக்களவையில் இருக்கும் 30% உறுப்பினர்கள் மீதும் மேலவையில் இருக்கும் 17% உறுப்பினர்கள் மீதும் கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன. இந்த நிலையில் வந்திருக்கின்ற உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு இந்திய அரசியலை சுத்தப்படுத்தும் என்ற ரீதியில் அறிவுஜீவிகள் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர். அதே நேரம் அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக எதிர்க்கட்சியில் வரிசையில் இருக்கும் பலர் பாதிக்கப்படலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. அரசியல் காரணங்களால் தான் இந்த அவசர சட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர்கள் இணங்கியதாக ராகுல் காந்தி இன்று தெரிவித்திருக்கின்றார்.
In my organization, the argument that is being made is that we need to do this internally. I'm telling you what is happening internally.
எங்களுடைய கட்சியில் அரசியல் காரணங்களுக்காக சில சமரசங்களை செய்ய வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இதைத்தான் எல்லோரும் செய்கிறார்கள். காங்கிரஸ் செய்கிறது, பாரதிய ஜனதா செய்கிறது, ஜனதாதள் செய்கிறது, சமாஜ்வாதியும் செய்கிறது. நான் இதுபோன்ற சமரசங்கள் செய்வதை இத்தோடு நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அனைவரிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் இதுபோன்ற சின்ன சின்ன சமரசங்களை செய்து கொண்டு போக முடியாது என்றார் ராகுல் காந்தி. கடந்த சில நாட்களாக சட்ட அமைச்சர் கபில் சிபல் போன்றோர் இந்த அவசர சட்டத்தை ஆதரித்து ஊடகங்களில் பேசி வந்தனர். ராகுல்காந்தியின் திடீர் அறிவிப்புக்கு பிறகு ராகுலின் நிலையே கட்சியின் நிலை என்று காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் அஜய் மகான் தெரிவித்திருக்கின்றார். பாரதிய ஜனதாவோ இது காலம் கடந்த ஞானோதயம் என்று கிண்டல் செய்திருக்கிறது. இந்நிலையில் தற்போது அமெரிக்காவில் இருக்கும் பிரதமர் மன்மோகன் சிங் நாடு திரும்பிய பிறகு இந்த சட்டம் குறித்து தான் தனது அமைச்சரவை சகாக்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்தப் போவதாக கூறியிருக்கின்றார். இந்தியாவில் நடக்கும் தேர்தல்களின் போது போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் உரிமை வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்படுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் தாக்கம் குறித்து நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
உச்சநீதிமன்றம் ஒரு தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் உரிமை வாக்காளர்களுக்கு தரப்பட வேண்டும் என கூறியிருக்கிறது. எனவே வாக்களிக்க பயன்படுத்தப்படும் மின்னணு இயந்திரங்களில் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கிறோம் என பதிவு செய்யும் வகையில் ஒரு பித்தான் இருக்க வேண்டும், வாக்குச்சீட்டுகளிலும் அத்தகையதொரு பத்தி இருக்க வேண்டும் என தீர்ப்பளித்திருக்கிறது. அவ்வாறு எதிர்மறை வாக்களிக்க உதவுவது மக்களாட்சியினை மேலும் வலுப்படுத்துவதாகத்தான் அமையும். எதிர்மறை வாக்குகளுக்கு அஞ்சி அரசியல் கட்சிகளும் நல்ல வேட்பாளர்களை நிறுத்த முன்வருவர் என்று நீதிபதிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். முன்னாள் மத்திய தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி தன் பதவிக்காலத்திலேயே வாக்காளர்களுக்கு அத்தகையதொரு வசதியினை அளிக்க முயற்சிகள் மேற்கொண்டதாக நம்மிடம் தெரிவித்தார்.
பேலட் பேப்பர் ஃபார்ம் வந்து இஸ் பிரிஸ்கிரைப்டுன்ற ரூல், அந்த ரூலை மாற்றினாதான் எங்களால் பண்ண முடியுங்கிறதுக்காக நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதினேன். 2001 எழுதினேன், 2004 எழுதினேன். அதுக்கு ஒன்றும் பதிலே வரலை. அதனால் இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் அவங்க ஃபைல் பண்ணாங்க ஒரு பெட்டிஷன், இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எங்களோட ஒப்பீனியன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு மாற்றுதல் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 7 இது இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தான் இப்பொழுது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு. நான் இதை வரவேற்கிறேன். இது நல்லது. இது நாட்டின் ஜனநாயகத்தின் ஒரு குவாலிட்டியை நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ணும்.
ஏன் அப்படி சொல்கிறீங்க?
இப்போ கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இஷ்டப்படி ஆட்களை நிறுத்துகிறாங்க வேட்பாளர்களாக. அது காரணம் என்னன்னாக்கா அங்கே வின்னபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரைமரிஸ்னு வச்சுருக்காங்க. அதாவது அந்த மெம்பர்ஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க சூஸ் பண்ணுவாங்க கேண்டிடேட்டை. பட் இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை. இந்தியாவில் வந்து அந்த கட்சியின் தலைமையிடம் தான் யார் வேட்பாளராக நிற்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. பணபலமோ இல்லாட்டா அந்த ஜாதி பலமோ இல்லாட்டா அவங்களோட மத பலத்தை கொண்டு அந்த வேட்பாளர்கள் நிறுத்துகிறார்கள். அது நல்லதில்லை. அது தவிர இப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அவங்க வின் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ், நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகள்லாம் கூட தே ஆர் கெட்டிங் எலெக்டட். இப்போ இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா நிறைய பேர் இந்த ஆப்ஷன் அவங்க எக்ஸசைஸ் பண்ணினாங்கன்னாக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நல்ல கேண்டிடேட்ஸை புட்டப் பண்ணுவாங்க. நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து தௌசண்ட்ஸில் இருக்குதுன்னு வச்சுங்க, தோத்து போகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய இது. நல்ல கேண்டிடேட்டை புட்டப் பண்ணியிருந்தாங்கனாக்க அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து சில பேர் ஓட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த நல்ல கேண்டிடேட்டை புட்டப் பண்ணலைங்கிறதுனால அவங்க வந்து நெகட்டிவ் ஓட்ஸ் போடுறாங்க. நல்ல கேண்டிடேட்டை போட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக அதிக ஓட்டுகள் கிடைக்கும். ஸோ தோற்று போனவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு உந்துதலாக இருக்கும், அது சந்தேகமே இல்லை.
இப்படி வசதி செய்து தரப்பட்டாலும் 50% வாக்காளர்கள் நிராகரிக்கும் ஒருவர் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறதே என கேட்டபோது கிருஷ்ணமூர்த்தி, அது உண்மைதான். அப்படி ஒரு நிலையில் மறு தேர்தல் நடத்த வேண்டும், இது போன்று பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் உண்மை. ஆனாலும் முதல் அடி என்ற முறையில் இன்றைய தீர்ப்பு வரவேற்க தகுந்தது என்றார்.
ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டமை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகள் இதில் ஒரு ஈடுபாடும் கொள்ளவில்லை. நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ஓட்டருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறது. அவங்க வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் என்ன 49-0 வந்து அவங்க போய் வெறும் ஒரு ரிஜிஸ்டரில் எழுதிட்டு வரலாம் ஓட்டு போடாமல். ஆனால் அவருடைய ப்ரைவசி அதை ப்ரொடெக்ட் பண்ணலை. யார் எல்லாருக்கும் தெரியும் யார் இந்த மாதிரி 49-0 போட்டிருக்காங்கன்னு. அதனால் சில கட்சிகள் அவர்கள் மீது பாயலாம், அவர்கள் மீது அவர்களுடைய வெறுப்பை காட்டலாம். இந்த 4th அபோவ் ஆப்ஷன் கொடுத்தால் இந்த ப்ரைவசி இஸ் மெயின்டைன். அதை தவிர இந்த 4th அபோவ் ஆப்ஷன் இருக்கும் பட்சத்தில் அரசியல் கட்சிகள் தன்னுடைய மெத்தட் ஆஃப் செலக்டிங் கேண்டிடேட்ஸை மாற்றுவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமையில் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்டல் சிஸ்டமில் யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்கிறதோ அவங்க வின் பண்ணிடுறாங்க. ஆனால் இஃப் 50% ஆஃப் தி பீப்புள் டூ நாட் ஓட், தே புட் அ நெகட்டிவ் ஓட், கவர்மெண்ட் வந்து சட்ட மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த மாதிரி நடந்தால் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன் நடத்தினால்தான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது செகண்ட் ஸ்டெப்
என்றார் கிருஷ்ணமூர்த்தி.
அடுத்த இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழைந்து மீன்பிடித்ததாக கூறப்படும் 5 இந்திய மீன்பிடி படகுகளை தேசியமயமாக்குமாறு யாழ் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடகடலில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 34 இந்திய மீனவர்களின் 5 மீன்பிடி படகுகளையும் அரசுடைமையாக்குமாறு பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. கடந்த ஜூலை மாதம் 31 வடபகுதி கடலில் கைது செய்யப்பட்ட இந்த மீனவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது அவர்கள் இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆயினும் அவர்கள் அன்று விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்களது படகுகள் அவர்களிடம் கையளிக்கப்படவில்லை. படகுகள் தொடர்பாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த வழக்கு நேற்று பருத்தித்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது இந்திய மீனவர்களின் நலன்களுக்காக ஓய்வு பெற்ற நீதவான் சட்டத்தரணி திருநாவுக்கரசு அவர்கள் ஆஜராகியிருந்தார். அவரிடம் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என கேட்டேன்.
அவருடைய போட்ஸை ஏன் பறிக்க கூடாது என்று காரணம் இருந்தா அந்த காரணங்களை காட்டுங்கள் என்று கேட்டார்கள். அப்ப நான் முறையான ஒரு விசாரணை வையாமல் இதை பறிக்கிறது மனிதாபிமானம் மற்றது மறுநீதி இதற்கெல்லாம் விரோதமான ஒரு செயல். அவர்களை விடுதலை பண்ணி போட்டு அப்படியே கஸ்டடியில கொண்டு அங்காலே கதையில ரஞ்சி போட்டு வந்து போட்டா நீங்கள் பறிக்கிறது நீதியின் பால் ஒவ்வாத ஒரு தகாத ஒரு செயல் என்று நான் நிறம் வாதிட்டு பார்த்தேன். அது அரசு சட்டத்தரணி கங்கை சட்டத்துக்கிலே அத்துமுறை வந்தார் போட்டிலே அதை பறிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை நாங்கள் பிரயோகிக்கணும். இவ்வளவும் பிரயோகிச்சதா தெரியாது. இன்றைக்கு நாங்கள் இதை பறித்து ஆகணும் என்று நின்று கொண்டே அந்த அப்புகாத் அந்த வாதங்களை ஏற்றுக்கொண்டு பறிமுதல் செய்யப்பட்டதாக நீ அப்பீலும் இல்லையே ஒன்றும் இல்லையே என்று முடிஞ்சது வழக்கு.
திருநாவுக்கரசு அவர்கள் இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசிக்கின்ற இந்திய மீனவர்கள் உள்ளூர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் அவர்கள் விடுதலை செய்யப்படுவதுடன் அவர்களுடைய படகுகளும் அவர்களிடமே ஒப்படைப்பதே வழமையாகும். இதுபற்றி கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாரச்சி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையினால் எமது கடல் வளங்கள் அழிக்கப்படுகின்றன, உள்ளூர் மீனவர்களின் தொழிலும் பாதிக்கப்படுகின்றது என சுட்டிக்காட்டுகின்றார்.
The government thought we have to take a decision to confiscate that boat and release the
எமது கடல் வளங்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காக அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடிப்பவர்களின் படகுகளை பறிமுதல் செய்து கைது செய்யப்படுகின்ற ஏழை மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்து தீர்மானம் எடுத்திருக்கின்றது. அதே நேரம் இந்திய மீனவர்களின் வருகை தொடர்பான பிரச்சனையை தீர்ப்பதற்கு இலங்கை இந்திய தரப்புகளைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகளை இலங்கையில் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளும் வெற்றி பெறவில்லை. இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் பசில் ராஜபக்சே அவர்கள் அங்குள்ள மீனவர்களை சந்தித்து இந்திய மீனவ பிரதிநிதிகளை இலங்கை வந்து இங்குள்ள மீனவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துமாறு அவர் கேட்டிருந்தார். ஆனால் அந்த விடயத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தலையிட்டு தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் இருநாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே இலங்கை அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றார் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி அவர்கள்.
செய்திகளை தந்தவர் நமது ஊனிய செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்த தீர்ப்பு குறித்து எல்லை தாண்டி செல்லும் மீனவர்கள் பிரச்சனைகளில் சிக்கும்போது அவர்களுக்காக குரல் கொடுக்க அமைப்பான தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிரபராதி மீனவர்களின் விடுதலைக்கான கூட்டமைப்பின் தலைவர் அருளானந்தம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார். எல்ஆர் ஜெகதீசன்,
இப்ப இந்த தீர்ப்பு வந்து எப்படின்னா பறிமுதல் இது வந்து 2003-2005 வரை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்துல இது மாதிரி ஒரு 69-70 படகுகள் பறிமுதல் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த இந்த தீர்ப்பு வந்து அதுக்கும் பின்னாடி கூட அந்த மக்கள் வேறு வழி இல்லாமல் அந்த இலங்கை கடற்பகுதிக்குள்ள மீன் பிடிச்சுதான் இருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து இந்த மீனவர்களை வந்து நிறுத்துவதற்கோ இல்லை மீனவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வதற்கோ எனக்கெனமோ இது வந்து சரியா பண்ணல. இந்த மீனவர்களினுடைய இன்றைய நிலை வந்து மிக மோசமான ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. என்ன காரணம்னா வேறு வழி இல்லாமத்தான் அங்க மீன் பிடிக்கிறாங்க. ஆனா மீன் பிடிச்சு பெருசா இந்த மீனவர்கள் வளர்ந்து இருக்கல, வீழ்ச்சி அடைஞ்சுதான் இருக்கிறாங்க.
என்ன மாதிரி படகுகள் இந்த பிடிபட்டு இருக்கு?
பிடிபட்டிருக்கிற இதுகள்ல வந்து ஒரு 3-4 விதமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 3 லட்சம் ரூபா அந்த அளவுக்குள்ள படகுகள் இந்த இதுல பிடிபட்டிருக்காங்க, மொத்தம் 32 படகுகளை.
இந்த பிரச்சனையில அடுத்து என்ன பண்ண போறீங்க, மீனவ அமைப்புகள் என்ன பண்ண போறீங்க?
இப்ப நாங்க வந்து இந்த படகுகளை திரும்ப அரசிட்ட கேட்கறதுக்காக ஒரு முயற்சி செய்திருக்காங்க. அதனால் இவ்வளவு பெரிய ஏற்கனவே வந்து ஒரு 70 படகுக்கு மேல நான் அழிஞ்சு போயிருச்சு. அது இந்த படகு அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு விரும்புறாங்க. ஏன்னா அந்த அது மக்களுக்கு கொஞ்சம் மீனவர்கள் இடத்துல கொஞ்சம் பயமா இருக்குது. அதை இந்திய அரசோ தமிழக அரசிட்ட இருந்து கேட்கறதுக்கு, படகை கேட்கறது தான் சரி, படகுக்கான நஷ்டம் கொடுக்கறதுல மீனவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் வராது. இனிமே இதுக்கு அதுக்கான நஷ்டம் கொடுத்து ஒரு படகு செஞ்சுன்னு சொல்லும்போது மீனவர்களுடைய வீழ்ச்சி இப்படித்தான் 3 முறை பலமுறை மீனவர்களுடைய பொருளாதாரம் அழிஞ்சிருக்கு. ஆனா படகை கேட்பதுதான் இந்த ஒரு அப்பீல் பண்ணியாவது சுப்ரீம் கோர்ட் அளவில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அப்பீல் பண்ணி திரும்பவும் இந்த படகை கோர்ட் வழியாக பெறலாம் என்ற முயற்சியில தான் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அது கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு அரசு அதுக்கான வழிவகை செய்வாங்க நாங்க நம்புறேன்.
இப்போ 2003-5 வரைக்குமான காலகட்டத்துல இலங்கையில இதே போன்ற படகுகள் பறிமுதல் நடந்ததுன்னு சொல்றீங்க. அதற்கு பிறகு அது மாதிரி நடக்காமல் இருந்ததை மாற்றி இப்பொழுது மீண்டும் இலங்கை அரசாங்கம் இந்த நடவடிக்கையை வலியுறுத்துவதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க?
இலங்கை அரசினுடைய மீனவர்கள், அதாவது இன்றைக்கு என்னுடைய அளவுல நான் இலங்கை மீனவர்களோடும் தொடர்பு இருக்கிறேன், அடிக்கடி நான் இலங்கைக்கு போறேன். இலங்கை மீனவர்கள் வந்து இலங்கை கடற்பகுதிக்குள்ள இந்திய மீனவர்கள் பெரிய அழிவுகளை செய்யக்கூடிய தொழில் செய்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில அரசு இதை செய்திருக்குமா, மீனவர்களுடைய புகாரின் அடிப்படையில தான் இதை செய்திருப்பாங்க அப்படின்னு தான் எங்களுடைய அபிப்பிராயமா, என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது.
நிரபராதி மீனவர்கள் விடுதலைக்கான கூட்டமைப்பின் தலைவர் அருளானந்தம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு சர்வதேச குறிப்பு. கடல் நீர்மட்டம் உயர்வது, வெப்பநிலை அதிகரிப்பது போன்ற விடயங்களுக்கு மனித செயல்பாடுகளில் 95% காரணமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் சீவகன்.
புவி வெப்பமடைவதற்கு மனித செயற்பாடுதான் காரணம் என்பது முன்பை விட உறுதியாக தெரிவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விஞ்ஞானிகள் தற்பொழுது கூறுகின்றார்கள். மாறிவரும் உலக பருவநிலை தொடர்பான சர்வதேச நிபுணர்கள் குழு வெளியிட்டிருக்கின்ற புதிய அறிக்கையில் புவி வெப்பமடைந்து வருவதற்கான முக்கிய காரணம் மனித செயற்பாடுகள்தான் என்பது விஞ்ஞானிகளுக்கு 95% உறுதியாக தெரிவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நூற்றாண்டின் கடைசியில் உலக கடல் மட்டம் தற்பொழுது இருக்கின்ற அளவிலிருந்து 82 சென்டிமீட்டர்கள் உயரலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கின்றார்கள். சுற்றுச்சூழல் விஞ்ஞானியான ராஜேந்திரா பச்சோரியம் அதனையே வலியுறுத்துகின்றார்.
Since the 1950s, many of the observed changes are unprecedented over decades to millennia.
50s to 2000s வரையில் அவதானிக்கப்பட்ட காலநிலை மாற்றம் என்பது முன்னெப்போதும் இல்லாதது. கடற்பரப்பு வெப்பமடைந்து வந்திருக்கின்றது. பனியும் உறைபனியும் குறைந்து போயிட்டு கடல் மட்டம் அதிகரித்து வந்திருக்கின்றது. புவியை வெப்பமடைய செய்யும் வாயுக்களின் அடர்த்தியும் அதிகரித்திருக்கின்றது என்றார் அவர். இந்தியா, இலங்கை உட்பட தெற்காசியாவுக்கும் இந்த காலநிலை மாற்றத்தால் பெரும் பாதகம் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் கூறியதாக அந்த செய்தியாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட எமது நேபாள சேவையின் செய்தியாளரான நவீன் சிங் கட்கா அவர்கள் கூறுகின்றார்.
For South Asia, I spoke to certain scientists who have actually zooming in on South Asia. There are what they are saying are 2-3 things. Number one, you know,
தெற்காசியா குறித்து சில குறிப்பிட்ட விஞ்ஞானிகளுடன் நான் பேசினேன். முதலாவதாக அந்த பிராந்தியத்தில் பருவமழையின் போக்குகளில் பெரும் மாற்றம் உருவாகும். ஈரமான இடங்களில் மேலும் மழை பெய்யும், வறட்சியான இடங்களில் மேலும் வெப்பம் வீசும். அதிக மழை வீழ்ச்சி என்பது விவசாயத்துக்கு உதவியாக இருந்தாலும் அதனால் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு போன்ற அபாயங்களும் உருவாகும். அதேவேளை கடல் வெப்பமடைவதால் இலங்கை பிராந்தியத்திலும் மழை வீழ்ச்சியில் மாற்றங்கள் ஏற்படும். அத்துடன் கடல் மட்டம் அதிகரிப்பதால் இலங்கைக்கு ஆபத்து இருக்கின்றது. இவற்றை விட கனத்த இடி, மின்னல் ஆகியவை தொடர்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கூறினார்கள் என்றார் செய்தியாளர் நவீன். புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சட்ட ரீதியான உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்கு அரசாங்கங்கள் முயன்று வருகின்ற நிலையில் விஞ்ஞானிகளின் இந்த அறிக்கை மிகவும் அவசியமானது என ஐநா தலைமைச் செயலர் பான் கிமூன் அவர்கள் இந்த நிபுணர் குழுவுக்கு அனுப்பியிருக்கின்ற கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். உலக பருவநிலை தொடர்பான ஐநா உச்சிமாநாடு ஒன்றை அடுத்த வருடத்தில் தான் கூட்டப்போவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். புவியின் சராசரி வெப்பநிலை 2°C கூடுதலாக அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கங்களை சம்மதிக்க வைப்பது என்பது இந்த மாநாட்டின் இலட்சியமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
செய்திகளை தந்தவர் சீவகன். தனிநபர் வருமான அடிப்படையில் உலகின் செல்வந்த நாடுகளில் ஒன்றாக விளங்குகின்ற சிறு அரபு தீவு தேசமான கத்தாரில் நேபாள கட்டுமான தொழிலாளர்களின் நிலை கவலை அளிக்கும் விதத்தில் மோசமாக உள்ளதை தி கார்டியன் செய்தித்தாள் அம்பலப்படுத்தியுள்ளது குறித்து நேற்றைய தமிழ்ச்சியில் கேட்டோம். பொதுவாகவே பொருளாதார காரணங்களுக்காக அரபு நாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கின்ற தெற்காசிய தொழிலாளர்கள் பலவிதமாக இன்னல்களுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என்பது நன்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தும் இந்த நிலை தொடர்கிறது. கத்தாரில் கட்டுமானப் பணிகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களே அதிக அளவில் இருக்கின்றனர். அங்கிருக்கின்ற தமிழர்களின் நிலை குறித்து ஆய்கின்றார் சதாத்.
இங்கு அவங்க வந்தது வந்து ஒரு கத்தாரி கம்பெனிக்கு 10 பேர் ஆக்சுவலா இந்தியன்ஸ், அது நம்ம சவுத் இந்தியன்ஸ். அவங்களுக்கு சேலரி பேசினது வந்து 1000+200 சேலரி பேசி 8 hours ஒர்க் டைம் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்கள வந்து
இது கத்தாரில் வேலை பார்த்து கொண்டு அதே நேரம் இடையே ஒரு சிறிய கட்டுமான ஒப்பந்த தொழிலாளர் நிறுவனத்தை நடத்துகின்ற ஒருவருடைய குரல். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருடைய பெயரை நாம் இங்கே வெளியிடவில்லை. அண்மையில் சில தமிழ் தொழிலாளர்களுக்கு அங்கே நேர்ந்த கதி பற்றி அவர் என்னிடம் பேசினார்.
ஒர்க்கிங் அவர்ஸ் 8 hours சொன்னாங்க. அவங்க ஒர்க் பண்ணது வந்து 16 மணி நேரம். காலையில கொண்டு போய் 6 மணிக்கு சைட்ல விடுறது, அவங்க எடுக்கிறது வந்து 12 மணி,
நைட்டு 1 மணி, சில சமயம் எடுக்க யாருமே ஆளே வரமாட்டாங்களாம். அந்த காட்டுல தண்ணி கூட இல்லாம, சாப்பாடு வசதி இல்லாம அவங்க அப்படியே கிடைக்கிறது. இது மாதிரியே 3 மாசம் பண்ணிருக்காங்க, பிளஸ் 2 மாசம் சம்பளம் பாக்கி, சம்பளம் தரவே இல்லை. இதை ஃபைட் பண்ணிக்கு இதை கேட்கும் போது ரூம்ல போட்டு அடிச்சிருக்காங்க.
20 லட்சம் பேர் கொண்ட கத்தாரின் மொத்த ஜனத்தொகையில் 70% வெளிநாட்டு தொழிலாளிகள் தான். அதிலும் வேலை பார்க்கும் மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் 94% பேர் வெளிநாட்டினர் தானாம். கத்தாரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினரில் பெரும்பாலானவர்கள் தெற்காசியர்கள். அதிலும் இந்தியர்களுக்கும் இலங்கையருக்கும் அதிலே கணிசமான இடம் உண்டு. கத்தாரில் மிக அதிகமாக வளர்ந்து வருகின்ற கட்டுமான தொழில்துறையில் ஏராளமான தமிழர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். சுட்டரிக்கும் மணலில் வேலை பார்ப்பதைத் தாண்டி வேறு பல கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். 7 வருடங்களாக கட்டுமான துறையில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகின்ற சிவகுமாரிடம் அவருடைய வேலை சூழல் பற்றி பேசினேன்.
சம்பளம் முத கொண்டு எல்லாமே வந்து சரியான ஒரு நிலைமையில இல்ல. ஒரு எலக்ட்ரிஷியன் 900 ரியால் கச்சாருடைய 900 ரியால் சம்பளத்துக்கு வந்தது. கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த இதே கம்பெனில இருக்கிறேன். இன்னைக்குதான் என்னுடைய சம்பளம் வந்து 1400 ரியாலா ஆயிருக்கு. இது வந்து பேசிக் சேலரி. சாப்பாட்டுக்காக 200 ரியால் கொடுக்கறாங்க. அந்த 200 ரியால நம்ம வந்து தனியா சமைச்சு சாப்பிட முடியறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கத்தார்ல வந்து உணவுப் பொருளுடைய விலைவாசி வந்து மிக ரொம்ப அதிகம்.
நீங்க என்ன மாதிரியான இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கீங்க?
இங்கே வந்து அக்காமடேஷன் சொல்லக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு டைப்பான ஒரு கம்பவுண்டு. அப்போ ஒரு ரூமுக்கு வந்து ஒரு 10க்கு 10 ரூம்னா 6 பேர் அதில் தங்குறோம். ஸோ அந்த 6 பேருடைய எங்களுடைய படுக்கை வசதிகள், பின்ன யூனிஃபார்மு, எங்களுடைய எல்லா திங்ஸுமே அந்த ரூமுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதாக இருக்கும்.
அங்கே இந்த சமையல் அறை வசதி, கழிப்பிட வசதி இதெல்லாம் போதுமானதாக இருக்குதா உங்களுக்கு?
சமையல் அறை வசதி வந்து அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சார். அதாவது ஒரு 15க்கு 10 சமையலர் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 300 பேர் இருக்கோம். இப்போ 300 பேர் நாங்கள் வந்து யாராவது குரூப்பாக சேர்ந்து தான் வந்து தனியாக சமைச்சு சாப்பிட முடியாது. ஏதாவது குரூப்பாக சேர்ந்து தமிழ்காரங்களா இல்லை மற்ற நாட்டுக்காரங்களோ குரூப்பாக சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி சமைச்சு சாப்பிடும் போது ஒருத்தர் செஞ்சாங்கன்னா மற்றவங்க செய்யறதுக்கு ரொம்ப நாங்கள் வெயிட் பண்ணணும். கழிப்பறை வந்து ஒரு பிளாக்ல வந்து 100 பேர் இருக்கும்னா அந்த 100 பேருக்கு ஒரு ஃப்ளோர்ல வந்து ஒரு 10 டாய்லெட் இருக்கும். குளிக்கிற ரூமுகள் வந்து ஒரு 6 ரூம் இருக்கும். இதை நாங்கள் வந்து டைமிங் பிரகாரம் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெயிட்டிங்கில் தான் நாங்கள் வந்து குளிச்சுட்டு அந்த மாதிரி வர முடியும். அது சுத்தமாக அவங்க வந்து நிர்வாகம் வந்து அதை பராமரிக்க மாட்றாங்க. துப்புரவு தொழிலாளர்களை ஈட்டு சுத்தமாக வச்சுக்க மாட்றாங்க. நம்ம மேனேஜ்மெண்ட்டை இதை பற்றி பேசணும்னா நீங்களே செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெயில் காலங்களில் காற்று உடம்புல போட்டு அப்படியே தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும்.
இந்த வேலை பார்க்குற இடத்துல தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள்ங்கிறது எந்த அளவில் இருக்கும்? அடிக்கடி ஆட்களுக்கு வந்து காயம் படுறது, அடிபடுறது, இல்லை சில நேரம் உயிர் போடுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமா?
கம்பெனியில நாங்கள் வந்து சப்ஸ்டாண்டர்டாக போகும்போது அங்கே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு வசதியோ இல்லை நர்ஸோ டாக்டரோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பட் சிறிய வேற ஒரு 10 பேர் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன சப்கான்ட்ராக்டில் நாங்கள் போய் செய்யும்போது அங்கே எங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்புமே இருக்காது. அங்கே ஏதாவது அடிபட்டாலோ உடனே வந்து கத்தாருடைய அரசு மருத்துவமனைக்கு தான் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அங்கே எங்களுக்கு முறையாக வந்து அரபி தெரியா அந்த நாட்டுடைய மொழி தெரியாதனால சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கல. வயிற்று வலிக்குன்னு சொல்லும் போது அவங்க வந்து வேற விதமான மாத்திரைகளை தான் வந்து எங்களுக்கு தருவாங்க. இதனால அது ஒரு நாள் தீர வேண்டிய பிரச்சனைகள் வந்து 2-3 நாள் சேர்ந்து நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டுடைய ஹாஸ்பிட்டல் வந்து 2 இடங்கள்ல தான் இருக்குது கத்தார் முழுவதும். அந்த 2 இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போக வேண்டியதாக இருக்கும். அதுக்காக நாங்கள் போயிட்டு வந்தோம்னா அந்த ஒரு நாள் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதுக்கான லீவோ வந்து அவங்க தரதில்லை.
2022 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை நடத்த தேர்வாகி இருக்கின்ற கத்தாரில் மிகப்பெரிய கோபுரங்களும் கண்கவர் அரங்கங்களும் சொகுசு நகரங்களும் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 200 இந்திய தொழிலாளர்கள் அங்கே உயிர்விட நேர்வதாக சர்வதேச தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. இப்படி பல பிரச்சனைகளை கத்தாரிலும் மத்திய கிழக்கின் பிற நாடுகளிலும் வாழும் தமிழ் தொழிலாளிகள் எதிர்கொள்ளும் நிலையில் அவர்களுக்கு உதவுவதில் அங்கிருக்கின்ற இந்திய தூதரகங்களின் பணி மேம்பட்டிருக்கிறதா? வெளிநாடு செல்லும் இந்திய தொழிலாளர்களுக்கு உதவிகளை செய்து வருகின்ற திண்டுக்கல் பீஸ் ட்ரஸ்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த பால் பாஸ்கர்:
இந்திய தூதரகத்துடைய நிலை என்னன்னா முன்னாடி இந்த அளவுக்கு மோசம் லாட்டி கூட இன்னமும் கூட அது நிறைய முன்னேற வேண்டியது இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் தெரிகின்ற தமிழ் பேசுகின்ற உயர் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே நிறைய பேர் வேலை செய்யறது காரணத்தினால நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதை செய்யறதுக்கு இல்லை. இந்த தமிழ் பேசுகின்ற தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனை என்னன்னா அங்கே இந்தி மட்டுமே தெரிந்த அல்லது மற்ற வட இந்திய மொழிகள் தெரிந்த அதிகாரிகள்ட்ட போய் இவங்களுடைய புகார்களை சொல்லி அவர்களுடைய ஆதரவை பெறுவது என்பது மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறதா சொல்றாங்க.
கத்தாரில் உள்ள வெளிநாட்டு கட்டுமான தொழிலாளர்களின் நிலையை ஆராய்ந்த சர்வதேச அமைப்புகள் அதனை நவீன காலத்து கொத்தடிமை சூழல் என்றே வர்ணித்திருக்கிறார்கள்.
கத்தாரில் உள்ள தொழிலாளர் நிலைமை குறித்து நமது சதா தயார் தலைத்த செய்திக்குறிப்பை கேட்டீர்கள். இனி தற்போது வந்த ஒரு செய்தி.
ஜாவா தீவுகளுக்கு அருகே ஆஸ்திரேலியாவுக்கு சென்று கொண்டிருந்த அகதிகள் படகு ஒன்று இன்று மூழ்கியதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். அதில் 20 பேர் வரை இறந்ததாக கூறப்படுகின்றது. 25 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். பலரை இன்னமும் காணவில்லை. தேடும் பணிகள் தொடர்கின்றன. இவர்கள் எந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. படகுகளில் வருபவர்களுக்கு அரசியல் தஞ்சம் வழங்கப்பட மாட்டாது என்று ஆஸ்திரேலியா ஏற்கனவே அறிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
தற்போது வந்த ஒரு செய்தி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.